நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலையத்துக்கு அன்னூர்ல இருந்து ஆர் ராமசாமி அவங்க வந்திருக்காங்க. இவங்க பருத்தி நிறைய காலமாக சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பருத்தி சாகுபடியில் நல்ல அனுபவம் மிக்கவங்க. இவங்கள்ட்ட பருத்தி சாகுபடி பற்றின அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கங்க.
வணக்கம் அம்மா. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக பருத்தி போட்டுருக்குறோம். அதாவது CO4 பருத்தி எல்லாம் போட்டுங்க. யூனியன் லெவலில் பிடி ஆஃபீஸில் பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆனால் அப்போ வந்து என்னென்னா, நிறைய தடவை வந்து நிறைய உரங்க போடுங்க, நிறைய மருந்தடிங்க, அப்போ தான் ஈல்டு நிறைய கிடைக்கும்னு சொன்னால் செஞ்சுங்க. அது செய்ய 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 அங்கே வந்து ஒரு டைம் பருத்தி ஹார்வெஸ்ட் பண்ணுறக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 தடவை மருந்து அடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். ஃபெர்டிலைசர்லாம் வந்து நிறைய 10 மூட்டை 15 மூட்டை 1 ஏக்கராக போட்டுவோம். இப்படியெல்லாம் போட்டு ஒரு 2-3-4 வருஷம் நல்லா ஈல்டு கிடைச்சிது. ஆனால் அதுக்கு பின்னாடி வருஷம் குறைஞ்சி ஒரு 5 வருஷம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க. பூரா வாடல் நோய் தாக்கிங்க பருத்திங்கிறது இந்த விளையாத அளவுக்கு அந்த பூமி ரொம்ப கெட்டு போச்சுங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக அந்த பூமியை விட்டுட்டோம். விட்டு வேறு வேளாண் பண்ணிட்டுங்க. அப்புறம் இந்த தமிழ்நாடு வேளாண் பள்ளியத்தில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் வந்து இவ்வளோ உரத்தை எல்லாம் போட வேண்டாங்க, இவ்வளோ மருந்து அடிக்க வேண்டாங்க, புதிய வந்து நவீன முறையில் கையாளுங்கன்னு சொல்லி ஒரு சில பாடங்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த பிறகு வந்து இயற்கை உரத்துக்களை வந்து 80% வந்து இயற்கை உரத்தை உபயோகப்படுத்தணும், 20% வந்து செயற்கை உரத்துக்கு உபயோகப்படுத்தணும். இப்போ மருந்துகளை வந்து அடிக்காமல் விளக்கு பொறி வச்சு பூச்சி பார்க்குறது, முதல்ல வந்து பூச்சி தாக்குச்சு உடனே மருந்து அடிச்சிருவோங்க. ஆனால் பல்கலைக்கழகத்தில் வந்து 100% வந்து தாக்குனா மருந்து அடிக்கணும், என்னென்ன பூச்சி இருந்தால் எந்தெந்தமாக மருந்து அடிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் விளக்கமாக சொன்னதுனால நாங்கள் அதையெல்லாம் கேட்டுட்டு போய் விளக்கு பொறி வச்சு அதில் என்னென்ன பூச்சி விழுகுது, அது எந்த மாதிரி இருக்குது, அது 100% தாக்கி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து மருந்தியவே அடிக்காமல் இந்த ஒட்டுண்ணிகளை எல்லாம் உபயோகப்படுத்திங்க, பூச்சி விரட்டிகளாம் உபயோகப்படுத்தி நாங்கள் வந்து 1 மருந்து 2 மருந்து அடித்தோம். அதுலேயும் பைத்திராடி மருந்துகளை நாங்கள் தொடவே கிடையாதுங்க. அப்படியெல்லாம் செஞ்ச முடியும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலம் கிடச்சிதுங்க. இயற்கை உரங்கள்லாம் வந்து நாங்கள் 80% போட்டு செயற்கை உரத்தை வந்து 20% போட்டதுனாலையுமே மருந்து வந்து ரொம்ப குறைவாக மருந்து அடித்ததுனாலையுமே இயற்கை முறையில் வந்து அந்த பூச்சிகளை எல்லாம் வந்து அழிச்சதுனால எங்களுக்கு வந்து நிறையா உற்பத்தி கிடைச்சது. நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க பருத்தி, இதில் பரவாயில்லைங்க.
ஏன் நீங்கள் இப்போ பருத்தி சாகுபடி அப்படின்னு பார்க்கும்போது என்ன ரகங்கள், இப்போ ஆரம்பத்துலேயும் சரி இப்போ சமீபத்தில் பயிரிட்டிருக்கப்பையும் என்ன ரகம் சாகுபடி பண்ணீங்க, அதுக்கு என்ன நேர்த்தி முறைகள், சாகுபடி முறைகள் என்னெல்லாம் முக்கியமாக பின்பற்றினீங்க?
அதிகமாக வந்து நாங்கள் வந்து MC5 தான் போட்டோங்க. அந்த பருத்தி வந்து விதை பருத்தி தேர்வு செய்த ரொம்ப முக்கியமாக நாங்கள் இது பண்ணோம். அப்போ அரசாங்கத்தில் வந்து சான்று வட்ட விதைகளை பார்த்து வாங்கி அந்த விதைகளை வந்து நல்ல டைகோடர்மா விருடி இந்த மாதிரிகளை எல்லாம் உபயோகப்படுத்தி நாங்கள் விதைகள் நட்டி அந்த விதைகளை வந்து நட்டும்போது 1.5 அடிக்கு ஒரு விதை நட்டும்போது அந்த பயிர் வந்து முளைக்கும் போது அதில் வந்து ஒரு பட்டுப்போகு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னா நாங்கள் வீட்டு திண்ணையிலேயே வந்து ஒரு பாத்தி அளவுக்கு வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து விதைகளை போட்டு நாங்கள் வந்து பருத்திகளை வந்து நட்டி வச்சு நாங்கள் வளர்த்துப்போம். அதாவது சீடு வளர்த்துற மாதிரி வச்சுங்களேன். அப்போ எங்கெங்கெல்லாம் விதைகள் பட்டு போகுதோ அப்போ அந்த பட்டு போட்டில் வந்து நட்டிடுவேன். ஏன்னா பயிர் அணிக்கு தான் ரொம்ப வந்து முக்கியம், உற்பத்திக்கு வந்து பயிர் அணிக்கு ரொம்ப முக்கியம். தேவையான பயிர் அணிக்கு இல்லைன்னா மகசூல் வந்து ரொம்ப குறைஞ்சி போகும். அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் வந்து பருத்தி விதையும் நல்ல முறையாக நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்து மருந்து அடிக்காமல் தேவையான நேரத்தில் வந்து பருத்தி வந்து நல்லா மலர்ந்த பின்னாடி விரியாமல் எடுக்கிற நல்லா மலர்ந்து அந்த வெயில் நேரம் பார்த்து அந்த தூசி இல்லாமல் தரம் பிரித்து நாங்கள் கொண்டு போய் மார்க்கெட் கமிட்டியில் விற்று நல்ல அவங்களுக்கு லாபம் கிடைச்சதுங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து மருந்துகளும் உரத்துக்கும் ஆகிற செலவு தான் அதிகமாக இருக்குது, அதை குறைச்சி இயற்கை உரம் இயற்கை முறையில் பூச்சி விரட்டி அந்த மாதிரி போனதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடச்சிது அப்படின்னு. இப்போ இயற்கை உரம்னாக்கா பருத்திக்கு என்ன மாதிரி இயற்கை உரமெல்லாம் கொடுத்துருக்கீங்க?
அம்மா, இன்றைக்கி வந்து ஆள் பிரச்சனை ரொம்ப அதிகம் இருக்கனால மாடுகள்னு அதிகமாக வச்சு வளர்க்க முடியாத சூழ்நிலையினால இந்த பட்டி போடுவோம், ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவோம். அதாவது இந்த குறியாடுக்கு வந்து இந்த சூலூர் ஏரியாக்கு வந்து எல்லாம் மேய்ச்சிட்டு வருவாங்க. அப்போ நாங்கள் அந்த சமயத்தில் வந்து குறியாட்டு பட்டி போட்டுங்க. அதன் மூலயமா நாங்கள் வந்து நிறைய இயற்கை வளத்தை வந்து பெருக்கிட்டோம். பூச்சி விரட்டிக்கு வந்து நாங்கள் எதோ இந்த ட்ரைக்கோ அந்த விரட்டி இதுகளெல்லாம் உபயோகப்படுத்தினோம். நுண்ணுயிர் உரங்களெல்லாம் இப்போ போட்டதுனால வந்து இந்த பாஸ்பரஸு என்னென்ன சத்துக்கள் தேவை, நுண்ணோட்ட சத்துக்கள் தேவையானக்கெல்லாம் வந்து நாங்கள் போட்டோம். விளக்கு பொறியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து தாய் அந்த பூச்சிகளையெல்லாம் அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினோம். இந்த இதெல்லாம் எங்களுக்கு உபயோகமாக இருந்ததுங்க.
இயற்கை எரு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டுப்பட்டி போடுறதை பற்றி நல்லா சொன்னீங்க. இதை தவிர பருத்தி சாகுபடியில் முக்கியமாக இப்போது நீங்கள் ஒரு சக உழவருக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் எதை குறிப்பாக சொல்வீங்க?
பருத்தியில் வந்துங்க முதல் வந்து விதை, தரமான விதையை எடுக்கணும், பயிர் எண்ணிக்கையை பாதுகாக்கணும், களைகளை வந்து வராடாமல் தடுக்கணும். அதுக்கு வந்து களைக்கொல்லியை வந்து அடிக்கிறது தப்பு, களைக்கொல்லி அடிக்கவே கூடாது. ஏன்னா பூமி வந்து மண்புழுவில் நிறைய சாகுது. களைக்கொல்லி அடிக்காமல் களையை வந்து இது பண்ணக்கு இந்த மூடாக்கு மாற போட்டு களைக்கொல்லி இல்லாமல் அந்த களைகள் வர்றது தடுக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து தண்ணி வந்து வாடி வாடி பாயக்கூடாது, கரெக்டாக அந்த இது பார்த்து தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும். அது எப்போன்னா பூவெடுத்து இந்த சப்பை விட்டு பிஞ்சு அந்த டைம் பார்த்து தண்ணி வாடி வாடி பாய்க்கூடாது, அது ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவது பருத்தி வந்து காயான போது காட்டில் வந்து நாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு பார்வாராக நாம் பார்த்துட்டுக்கோணும். பூச்சி வந்து தாக்குதா, என்னென்ன பூச்சி பறக்குது, அப்போ நாம் என்னென்ன பூச்சி பறந்து என்ன மாதிரி வருங்கிறதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மைக்கு சொல்கிறாங்க. அது இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக அது எழும்பி கேட்கலாம், அவங்கள கேட்டாவது. அப்போ என்னென்ன பூச்சி பறக்குது, அந்த பூச்சிக்கு என்ன மாதிரி நம்ம இயற்கை முறை கட்டுப்படுறதுக்கு என்னென்ன இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, அப்போ வேளாண் பிள்ளைகளுக்கு வந்து அதுக்கு உண்டான வெரைட்டிகளெல்லாம் இருக்குது, அதுகளை வந்து வாங்கிட்டு போய் பேராசைட்ஸ்கெல்லாம் விட்டோம்னா தாய் அந்த பூச்சிகளை அழிக்குது. அப்போ அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். எந்த விவசாயியும் வந்து தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த காட்டுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்கணும், நம்ம பூமியில் எப்படியெல்லாம் இருக்குதுங்கிறத நல்லா சுற்றி பார்க்கணுங்க, நல்லா கவனிக்கணும். அடுத்தது செடிக்கு செடி ரொம்ப அடம்பாக வரக்கூடாது, அதாவது கேப் இருக்கணும், ஓரளவுக்கு காற்றோட்ட வசதியுள்ளமாக இருக்கணும். எப்பவுமே வந்து பருத்தி வந்து கிளமேல் வரிசையாக தான் நடணும், தென்வடல் வரிசையாக நடக்கூடாது. கிளமேல் வரிசையை நட்டு சூரிய ஒளி பட்டாதான் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது வந்து காய் நல்லா பருமன் ஆச்சுன்னா நல்லா வெடிக்க விட்டு பருத்தி நல்லா மலர்ந்த பின்னாடி தான் எடுக்கணும். பருத்தி மறந்த பின்னாடி எடுத்து எங்களுக்கு வந்து அன்னூரில் வந்து மார்க்கெட் கமிட்டி ரொம்ப நல்லா சிறப்பாக செயல்படுறதுனால அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நாங்கள் கொண்டு போய் போட்டுருவோம், கமிட்டியில் போட்டு எங்களுக்கு நல்ல விலை கிடைக்கிது. ஆனால் அப்படி இல்லாதவங்க மணலெல்லாம் அடி போட்டுங்க மேலே பருத்தி வந்து போட்டு நல்லா பக்குவமாக வச்சு வைக்கலாம். ஆனால் ரொம்ப அதிக நாள் வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை.
சரிங்க, இப்போ நீங்கள் வந்து அதை நல்லா அந்த பதமான நேரத்தில் அந்த பருத்தியை எடுத்து விற்பனை கூடங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு கொண்டு போயிட்டோம்னாக்கா நல்ல விலை கிடைக்கிது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக நம்ம மற்ற வேளாண்மை விளைபொருள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா எல்லா இதுக்குமே வந்து விற்பனை அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதாவது விற்பனைன்னு சொல்கிறது வந்து நமக்கு நல்ல விலை கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரச்சனையாக இருக்குது. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குங்க?
அதாவது விற்பனைங்கிறது வந்துங்க பருத்தி பொறுத்த வரைக்கும் சரி மற்ற பொருளெல்லாம் வந்து நம்ம நேரடியாக அப்படியே விற்காமல் மதிப்பூட்டப்பட்ட பொருளாக விற்றோம்னா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ அது வந்து தனி மனிதன் செய்கிறத கொஞ்சம் சிரமமான காரியம். இப்போ ஒரு குழுவாக சேர்ந்து அதை செஞ்சோம்னா அதுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு விலை கிடைக்கும், அப்போ நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ விவசாயத்தை வந்து தைரியமாக செய்யலாம். அதை செய்யாமல் வந்து நம்ம ஏதோ பாவக்காய் பண்ணால் தக்காளி பண்ணால் நாலு மூட்டையாச்சும் கேட்குற விலைக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது, விவசாயத்தில் வந்து ரொம்ப சலிக்க வேண்டியது. அப்போ புதிய தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய வந்து பல்கலைக்கழக சொல்கிறாங்க, அதை அவங்க கூட அணுகி இப்போ இந்த காலத்தில் எந்தெந்த மாதிரி நாம் செஞ்சால் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய அனுபவம் என்ன, நிச்சயமாக மதிப்பூட்டப்பட்ட பொருளாக செஞ்சு வைத்தா தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா கட்டாது. அல்லது அரசாங்கமே வந்து இப்போ கர்நாடகா ஸ்டேட்லாம் வந்துங்க நாங்கள்லாம் போயிருக்கோங்க, அங்கெல்லாம் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் விவசாய பொருளாக இருந்தாலும் மார்க்கெட் கமிட்டிக்கு மட்டும் தான் விற்கணும், தனியார் கூட யாரும் விற்கிறதில்ல, எந்த கடையிலையும் கொடுக்கறதில்லைங்க. கமிட்டி இருக்குது, இப்போ பருத்தி வந்து நாங்கள் மார்க்கெட் கமிட்டி தான் விற்கிறோம். நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பருத்திகள் வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து வியாபாரி வந்து வாங்கிட்டு போவாங்க, இப்போ ஒரு வியாபாரியும் வர்றதில்ல, வியாபாரிக்கு போடுறதும் இல்லை. அப்போ மார்க்கெட் கமிட்டி கொண்டு தான் நாங்கள் விற்கிறோம், கம்பெனி முதலாளி வந்து மார்க்கெட் கமிட்டி வந்து ஏலம் கோடி எடுத்து போய்க்கிறாங்க, அப்போ விவசாயிக்கு நல்ல லாபம் கிடைக்கிது. அதே மாதிரி எல்லா பொருளையுமே வந்து கர்நாடகாவில் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் தனியாக போய் வாங்கவே முடியாது, எல்லா கமிட்டியில் போய் தான் எதுவும் வாங்கணும். அந்த மெத்தடை வந்து தமிழ்நாட்டிலுமே வந்து கொண்டு வந்தால் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம்.
சரிங்க, விற்பனை பற்றி நல்லா சொன்னீங்க. இப்போது நம்ம விவசாயம் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அதற்கான தொழில்நுட்பங்கள், இப்போ தண்ணி வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொட்டு நீர் பாசனம்லாம் அமைச்சிருக்கீங்களா?
அதாவது சொட்டு நீர் பாசனத்தை பற்றி இன்றைக்கி தண்ணி இல்லாத நேரத்தில் அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நேர் விரோதமாக இருக்கிறேன். என்ன காரணம்னா எல்லா பயிருக்கும் வந்து சொட்டு நீர் பாசனம்ங்கிறது அவ்வளோ தெரியல. ஏன்னா இப்போ வாழை வந்து எங்கள் அன்னூர் பகுதியில் வந்து நிறைய வாழை நடுறோம். நேந்திரம் வாழை 6 அடிக்கு ஒரு வாழை, 7 அடிக்கு ஒரு வாழை வந்து கதலியில் 8 அடிக்கும் போடுறோம். அப்போது 1 அடி அளவுக்கு சுற்றுலாவை அந்த சொட்டு நீர் தண்ணி பாய்தோலையும் மிச்சமிருக்க பூமி பூரா காஞ்சிட்ருக்குது. அப்போது விவசாயினுடைய நண்பன் வந்து மண்புழுங்கிறோம். அந்த மண்புழு வந்து இந்த நல்ல வெயில் காலத்தில் வந்து அந்த வாழை சுற்றி 1 அடியால் தான் நனைமையோலையும் மற்ற பூமி பூரா காஞ்சிட்டு தான் இருக்குது. இதனால் வந்து எனக்கு கருத்து வந்து சொட்டுநீர் பாசனம் அவ்வளோ திருப்தியாக தெரியல. ஆனால் நான் ஒரு புது டெக்னிக்கை வந்து உபயோகப்படுத்தினேன். ஆனால் இயற்கை வந்து என்னை வந்து பழி வாங்கி போட்டது. என்ன டெக்னிக்குன்னாங்க, அதாவது ஒரு 40% பூமி ஒரு புல்டோசர் விட்டு நல்ல ஒரு நிறவி 2 பிளாட்டாக போட்டுங்க. 40% 40% 80% பூமியை அதில் பிவிசி பைப் போட்டுங்க. 2 இன்ச் பைப்லைன் போட்டு 8 அடிக்கு வந்து ஒரு அவுட்லெட் ஒரு லைனில் போட்டுங்க. அப்போ அதில் நேந்திரம் வாழை நட்டியிருந்தேங்க. நேந்திரம் வாழை நட்டும் போது அந்த 40 சென்டில் வந்து நேந்திரம் வாழை நட்டி அதில் வந்து அந்த தண்ணியை சும்மா அடாப்டர் கழட்டி விட்டால் போதுங்க. அந்த வாய்க்கால் பூரா பாஞ்சிக்குது. அப்போ தண்ணி ஏகமாக பாயுதுங்க. எங்கேயுமே வந்து காயறதில்ல. அதான் பூமி ஏகமாக பாயுது. 32 நிமிஷத்தில் வந்து அந்த 40 சென்ட் பூமி அந்த பிவிசி பைப்பில் பாஞ்சுது. அதாவது வாய்க்கால் பாசனம் மாட்டேன்னு வச்சுக்கலாம். வாய்க்கால் வாய்க்கால் பாசனம் மாதிரி இன்னொரு 40 சென்ட் வாய்க்காலில் விட்டு பாய்ச்சேன். அதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி 16 நிமிஷம் ஆச்சுங்க. அதில் இன்னொன்று, இதில் வந்து இந்த வாழை வந்து இந்த 40 சென்ட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 480 90 கன்று நான் நடவு செஞ்சேன். ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கன்று குறைவாக நடவு செய்ய வேண்டியது. என்ன காரணம்னா வாய்க்கால் வாய்க்கால் போட்டு போட்டு நட வேண்டியது இருக்குது. வாய்க்கால் விட்டு விட்டு தான் போடணுங்க. அப்போ அதில் வந்து குறையுது. இந்த தண்ணி வந்து நிறைய வாய்க்கால் தேங்கி நிறைய வேஸ்ட் ஆகுது. அப்போ பிவிசி பைப் மூலயமா 8 அடி பைப் போட்டு போட்டதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் தண்ணி பிடிச்சிது. ஆனால் பூமி ஏகமாக தண்ணி பாய்ஞ்சது. அப்போ மண்புழுவும் வந்து நல்லா சாகலே நல்லாவே இருந்தது. ஆனால் சொட்டு நீர் பாசனம் இன்றைக்கி வேறு வழியில் இன்றைக்கி தண்ணி கட்டுறக்கு ஆள் கிடையாது. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டு அது வேட்டு போய் தண்ணி பாய்ஞ்சதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால பண்ணுறாங்களோ இல்லையோ. இது வந்து பின்னாடி வந்து எப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நாங்கள் வந்து பருத்திக்கு வந்து 30 தடவை 32 தடவை வந்து மருந்து அடித்தோம். நிறையா உரம் போடச்சோம் நாங்கள். அதாவது ரசாயனங்களை வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து உரங்களை எல்லாம் வந்து நிறையா போட்டு என்ன செய்யுமா காம்ப்ளெக்ஸு அது இதெல்லாம் போட்டு 30 தடவை மருந்து அடித்து 3-4 வருஷம் நல்லா பருத்தி வந்தது. அப்புறம் சுத்தமாக அவுட் ஆகி போச்சு. ஒன்றுமே விளையாமல் போச்சுங்க. பூரா வாடல் நோய் கள்ளிப்பூச்சி இந்த மாதிரி விழுந்தெல்லாம் ஒன்றுமில்லாமல் போச்சு. அதே மாதிரி இது என்னுடைய அதாவது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து இன்றைக்கி ஆள் இல்லாத பாட்டுக்கு இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் மானியம் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து மண்புழுக்கு வந்து நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுது. மண்புழு இல்லைன்னா விவசாயமே இல்லை. இதுதான் உண்மைங்க.
சரிங்க, இன்றைக்கி வந்து விவசாயத்தில் கால்நடைகள் இல்லைன்னா இயற்கை உரம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவாவது ஒரு 2 கால்நடையாவது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட கால்நடைகள் இருக்குங்களா?
நான் வந்துங்க முதல்ல ஒரு 4 மாடு வச்சுருந்தேன். இப்போ வந்து 1 மாடு தான் வச்சுருக்கிறேன். அந்த 4 மாடு வச்சுருக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து நல்லா காங்கிரீட் தளம் போட்டு எல்லாம் போடலிங்க. சும்மா ஒரு 4 கால்நட்டி மேலே ஒரு மட்டை போட்டு தான் மாடு கட்டிக்கும் போது பெரிய அளவுக்கெல்லாம் பண்ணலிங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா, காலையில் வச்சு மாடு பிடிச்சி கட்டினதுமே வந்து ஒரு மூத்திரம் வரும். இது வந்து இயற்கை. அப்போது ஒரு டின்னு மாதிரி எடுத்துங்க, தோண்டி அந்த டின்னு மாதிரி எடுத்துகிட்டு அந்த மூத்தத்தை பூரா பிடிச்சிங்க. ஒரு தொட்டியில் ஊற்றிடுவேன். அந்த தொட்டியில் ஊற்றிங்க. இப்போ இந்த நான் பைப் போட்டுன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த பைப்பில் வந்து கனெக்ஷன் ஆகிற மாதிரி நான் இது பண்ணி விட்ருவேங்க. அப்போது அந்த மூத்திரத்தை வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். அப்போ அதை வந்து தண்ணி பாய்ச்சும் போது அந்த தண்ணியோட தண்ணியை வந்து காட்டுக்கு போய் போகிற மாதிரி நான் செஞ்சுக்கணுங்க. ஆனால் இப்போ மழை இல்லை, ரொம்ப மழை பற்றாக்குறையினால நான் இப்போ அதெல்லாம் வந்து முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேங்க. இப்போ நாங்கள் வந்துங்க மாட்டுக்கு வந்து கண்ணுக்குட்டியாக வந்து ஒரு 2 பல் கிடாரி போய் சந்தையில் வாங்கிட்டு வருங்க. வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துலேயே எப்படி இருந்தாலும் சந்தையில் வாங்கினா அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து இப்போ நோய் தாக்கு. அதை தெரிஞ்சு முதல்ல வந்ததுமே மாட்டு டாக்டரை வர வச்சுங்க. அதுக்கு ஏதாவது தடுப்பூசிகளை வந்து முதல்லையே போட்டு கண்ணுக்குட்டி வளர்த்துங்க. நாங்கள் வந்து மாடு வந்து சினைக்கு வந்தால் கிடாரி இது காலைக்கு விட மாட்டோம். சினை ஊசி போட்டு தான் கண்ணு வந்து வளர்ப்போம். ஈன்றக்கு ஒரு 10 நாளைங்கிற போது நாங்கள் விற்றுருவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க. ஆனால் தீனு வந்து குதிரை மசாலத்தை வந்து கொஞ்சம் போட்டுக்கொடுங்க. ஆனால் அது நிறைய வந்து இந்த மஞ்சள் தட்டுருக்குங்க. எங்கள் பகுதியில் வந்து மஞ்சள் சோளத்துக்கு வந்து நிறையா நல்லா விலையு. அந்த தட்டை வந்து மஞ்சள் சோள தட்டு வறுத்துட்டு தான் போட்டுக்குவோங்க. அப்போ அதுக்கு போக வந்து இந்த மக்காச்சோள தட்டு வந்து கொஞ்சம் பயிர் பண்ணிக்குவோம். அதை பச்சையும் வட்டி போடுவோம். அந்த கதிரும் எடுத்து அதை அரைச்சி மாவா பண்ணி மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு விலையெல்லாம் இன்றைக்கி பயங்கரமாக இருக்கிறனால கட்டுப்படி ஆகாது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து செலவு குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி அத்தனை வழி கையாளுவோம். இப்போ அதுபோக வந்து மாட்டுகளை பார்த்துட்டு பக்கத்தில் குளம் இருக்குது, குளத்தில் மேய்க்க விட்டுருவோம். ஏன்னா செலவு குறையணும், செலவு குறைச்சோம்னா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்போ அதுக்கு செலவு குறைக்க அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி எப்படி எப்படியெல்லாம் செய்யணும், மாற்றம் பண்ணவும் மாற்றம் பண்ணவும். வேறு வந்து என்னங்கன்னா விவசாயத்துக்கு வந்து ரொம்ப இப்போ பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை. இப்போது மழை கிடையாது, இப்போ மழை இல்லாதனால வந்து இப்போ இந்த சீசனில் வந்து கார் மழை பெஞ்சிருந்துன்னா உழவு ஓட்டி வச்சுருந்துன்னா அந்த மானாவாரி பூமியாக இருந்தாலும் சரி இரவை பூமியாக இருந்தாலுமே உழவு ஓட்டி வைக்கும்போது இந்த நூற்புழுவினுடைய வந்து தடுக்கலாம். அப்போது உழவு ஓட்டி வைக்கிறதுக்கு மழை கிடையாதுங்க. அப்படியே மழை இருந்தாலுமே இன்றைக்கி ஆள் கிடையாது, ஆள் பிரச்சனை. அதாவது மகாத்மா காந்தி தேசிய உர வேலை திட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்தது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய திட்டம், ஆனால் அதில் ஒரு மாற்றம் செய்யறது நல்லதுங்க. இப்போ கேரளாவில் வந்து இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து திட்டத்தை அறிவிக்காமல் அமல்படுத்தும், மாநில அரசு தான் அமல்படுத்துறது. அப்போ கேரள மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூரா வந்து விவசாயத்துறை கூட்டிருக்காங்க. ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் வந்து எந்தெந்த சமயத்தில் வந்து விவசாய பணிகள் இல்லாத நேரத்தில் அந்த வேலையை கொடுத்து அவங்கள காப்பாற்றலை. ஆனால் செயல்படுத்தும் விதத்தில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்.
விவசாயிகள் இன்றைக்கி எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்ன, அதுக்கு எப்படி வந்து எந்த மாதிரி ஒரு தீர்வு கண்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும், அதை தவிர சாகுபடியில் வந்து உங்களுடைய அனுபவங்களையும் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. இந்த உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே மற்ற நம்முடைய நேயர்கள் நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த விவரங்களுக்காக வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. வணக்கம்.
வணக்கங்கம்மா.
நேரில் இதுவரைக்கும் அன்னூரை சேர்ந்த ராமசாமி அவங்க தன்னுடைய பருத்தி சாகுபடி அனுபவங்களோட தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு தான் பின்பற்றிய முறைகள் பற்றியும் சொன்னாங்க. இந்த மாதிரி பல எளிய புதிய தொழில்நுட்பங்கள் நீங்களும் பின்பற்றிட்டு இருக்கலாம். அந்த கருத்துக்களை நீங்கள் மற்றவர்களோட பகிர்ந்துக்கும் போது அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ஒரு பகிர்தலுக்கு பாலமாக செயல்படுது நம்முடைய விவசாயி சமுதாய வானொலி. விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422 243 1055.